டிரான்ஸ்வெல் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
அன்பர்களே, இக்காலை வேளையிலே மனபாரத்தோடும் மன சோர்வோடும் எழும்பி வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை கேட்க அமர்ந்திருக்கிறீர்களா? தேவனுக்கு தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடப்பது கிடையாது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நிச்சயம் தேவன் இன்றைய செய்தி மூலம் உங்களோடு பேசுவார்.
இன்று நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 2:14 முதல் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:14-15 வசனங்களை வாசிக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். இந்த பெர்கமோ சபையை தேவன் இரண்டு காரியங்களுக்காக கண்டிக்கிறார். ஒன்று பிலேயாமின் போதகம், மற்றொன்று நிக்கோலாய் மதஸ்தரின் போதகம். பிலேயாமின் போதகத்திற்கும் பிலேயாமின் தவற்றிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. யூதா 11 வசனத்திலே நாம் பார்க்கலாம். இந்த பிலேயாமின் தவறு என்னவென்றால், தேவன் இஸ்ரவேலை அவர்கள் பாவிகளாக இருக்கிறபடியினாலே சபித்து விடுவார் என்று பிலேயாம் எண்ணினான் என்பதாகும். மேலும் இது பிலேயாமின் வழியினின்றும் வித்தியாசமானது. இதை குறித்து 2 பேதுரு 2 அதிகாரம் 15 வசனத்திலே நாம் வாசிக்கலாம். இது பொருளாசையாயிருக்கிறது. இங்கே நம் முன்னே இருக்கிற வசனத்திலே பிலேயாமின் போதகம் என்று சொல்லப்படுகிறது. மோவாபிய பெண்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு திருமணம் நடத்தி வைப்பதன் மூலம் இஸ்ரவேலை களங்கப்படுத்திவிட முடியும் என்று பாலாக்கிற்கு இவன் போதனை செய்தான். இந்த காரியம் இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே விக்கிரக ஆராதனையையும் விபச்சாரத்தையும் கொண்டு வந்தது. பெர்கமு சபை பிரதிநிதித்துவம் கொடுத்த வரலாற்று காலகட்டத்திலே மாற்றமடையாத உலகம் சபைக்குள்ளே வந்துவிட்டது. அடுத்ததாக நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை என்று வாசித்தோம். நாம் எபேசு சபை குறித்து பார்த்தபொழுது அவர்கள் இதை வெறுத்தார்கள் என்று பார்த்தோம். ஆனால் இங்கே பெர்கமு சபையிலே சிலர் அந்த போதகத்தை கை கொண்டு வந்தார்கள். இந்த கொள்கை நிக்கோலாய் என்பவனால் கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்தோயிக்கரின் பிரிவாகும். இது மத சடங்காச்சாரங்களுக்கு மக்களை திரும்ப பண்ணியது. அது மட்டுமல்ல, குறிப்பிட்ட சிலரே ஆசாரிய ஊழியத்தை செய்யவும் ஆதரிக்கிறது. விசுவாசிகளின் ஆசாரியத்துவத்தை மறுக்கிறதாக இது காணப்படுகிறது. இதை தான் வெறுக்கிறதாக இயேசு சொல்கிறார். பார்த்தீர்களா, இயேசு நேசிக்கிறவராகவும் அதே வேளையிலே வெறுக்கிறவராகவும் இருக்கிறார். அவர் வெறுக்கிற காரியத்தை நாம் செய்யாமல் இருக்க ஜாக்கிரதையாக இருப்பது சிறந்தது. அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்னதாகவும் இது கர்த்தருக்கு பிரியமான காரியமா இல்லையா என்பதை சிந்தித்து ஜாக்கிரதையுடன் செய்கிறவர்களாயிருந்தால் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதையிலே நடப்பதற்கு நமக்கு உதவுகிறதாயிருக்கும். உங்கள் வாழ்க்கையிலே இயேசு வெறுக்கிற எந்தெந்த காரியங்கள் காணப்படுகின்றன சற்றே ஆராய்ந்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 16 வசனம் பார்ப்போம். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். இங்கே மனம் திரும்பு என்று சொல்கிறார். இந்த சபைக்கான இரண்டு கண்டனமான காரியத்திலிருந்து தப்ப ஒரே ஒரு மருந்து மனம் திரும்புதல். உங்கள் வாழ்க்கையிலேயும் காணப்படுகிற எந்த தீமையான காரியங்களுக்கும் ஒரே மருந்து மனம் திரும்புதலே. மனம் திரும்பு என்பதற்கு சிந்தையை மாற்றுவது என்பது அர்த்தமாகும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? 1 யோவான் 1:9 வசனத்திலே, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதிமுள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் மனம் திரும்பாவிட்டால் அவர்களிடத்திலே அவருடைய வாயின் பட்டயமாகிய வேத வசனத்தால் யுத்தம் பண்ண போகிறதாக சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, எந்த ஒரு பாவத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றாலும் முதலாவது உங்களுடைய சிந்தையிலே அந்த காரியத்தை குறித்த ஒரு தெளிவான மாற்றம் அவசியம். எந்த பாவத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அடிக்கடி வருகிறதோ அல்லது ஆசை வருகிறதோ அது உங்கள் சிந்தையிலே உண்டாகிற ஒரு காரியம். சிந்தையிலேயே அதை பரிபூர்ணமாய் வெறுத்து இது என் ஆண்டவருக்கு பிடிக்காது என்பதை தீர்மானம் செய்து நான் இதை இனி செய்யப்போவதில்லை என்று சிந்தையிலே மனம் திரும்பினால்தான் வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் ஏற்படும். அருமையானவர்களே, எது சரி எது தவறு என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் சபையினிடத்திலே இருக்கிறது என்று நாம் நினைப்போம் என்றால் எவ்வளவு பெரிய தவறை செய்து விடுவோம் இல்லையா? ஒரு உண்மையான சபையானது இயேசுவை விசுவாசிக்கும் விசுவாசிகளால் ஆனது. வேதம் அழைப்பது போல இவர்கள் கிறிஸ்துவின் சரீரமாக ஆகிறார்கள். அவர்களே உலகின் வெளிச்சமாயிருக்கிறார்கள். நாம் இந்த இருளான உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்போம் என்றால் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளவும், மேலும் சபை அல்ல தேவனுடைய வார்த்தையே நம்மீது அதிகாரம் செலுத்தும் உரிமையுடையது என்பதை அங்கீகரிப்பதற்கும் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 2:17 பாருங்கள், வாசிக்கிறேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்றெழுது. இங்கே மீண்டுமாக ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். இன்றும் என்னையும் உங்களையும் பார்த்து தேவன் இதைத்தான் சொல்லுகிறார். அடுத்ததாக, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்பது உண்மையான கிறிஸ்தவனை பற்றிய ஒரு இலக்கணமாயிருக்கிறது. நாம் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலே ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். நாமாகவே ஜெயம் பெறுகிறவர்கள் அல்ல, நாம் அவருடைய சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே ஜெயம் பெறுகிறோம். நாமாகவே வெற்றி பெறவில்லை என்றும் கிறிஸ்துவில்தான் நமக்கு வெற்றி பெறப்பட்டது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, மறைவான மன்னா என்று வாசிக்கிறோம். இது தேவனுடைய வார்த்தையிலே வெளிப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவாகிய நபரையும் அவருடைய மரணத்தையும் பற்றி பேசுகிறது. இயேசு கிறிஸ்துவும் தன்னை ஜீவ அப்பம் என்று சொல்லியிருக்கிறதை யோவான் 6:32-35 நாம் பார்க்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்திறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்கிறார். ஒரு விசுவாசி கிறிஸ்துவில் மேய்ச்சலை கண்டடைய வேண்டியது அவசியம். அவரையே உணவாக கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இது மிகவும் அவசியமானது. உண்மையிலே அவர் நமக்கு மறைவாக இருக்கிறார். அவர் இன்று அறியப்பட்டவரோ அல்லது புரிந்து கொள்ளப்பட்டவரோ அல்ல. எத்தனை பேர் அவரை குறித்து தவறாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவரை தவறாக பயன்படுத்துகிறார்கள். இந்த வசனத்திலே அவனுக்கு வெண்மையான குறிக்கலையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வெள்ளையான குறிக்கல் என்பது விசுவாசிகளின் நிலையை பரலோகத்திலே குறிக்கிறதா இருக்கிறது. ஒரு தேவ மனிதர் இவ்வாறு கூறுகிறார், பரலோகத்திலே வெள்ளை நிறம் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. அது ஒரு பரலோகின் நிறம் என்று சொல்லலாம் என்கிறார். உண்மையிலே இந்த வெண்மையான குறிக்கல்லை விளக்குவது ஒரு கடினமான காரியம்தான். ஆனால் ஒரு காரியம் நமக்கு உதவியானதாயிருக்கிறது. சின்ன ஆசியாவிலே உள்ளவர்கள் தங்களுடைய நெருக்கமான நண்பர்களுக்கு செவ்வக வடிவிலான ஒரு கல்லை அல்லது தந்தத்தை கொடுக்கும் பழக்கம் உண்டாம். அதிலே சில வார்த்தைகளை அல்லது அடையாளங்களை அவர்கள் வரைந்து கொடுப்பது உண்டு. இவர்களுக்கே யோவான் இதை எழுதி கொண்டிருக்கிறார். இதை பெற்றுக் கொண்டவர்கள் ரகசியமாக தங்களுடைய உடைமையாக வைத்திருப்பார்கள். இங்கே தமக்கு சொந்தமானவர்களுக்கு இயேசு இந்த கல்லை கொடுக்கப் போகிறதாய் சொல்லுகிறார். அதிலே புதிய நாமம் எழுதப்பட்டிருக்கும் என்கிறார். இது உங்களுக்கோ எனக்கோ உரிய புதிய நாமமாக இராமல் இது அவருக்குரிய புதிய நாமமாக இருக்கும். அது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான நாமமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமானவராக இருக்கிறார். அது நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய தனிப்பட்ட நெருக்கமான பெயராக இருக்கப் போகிறது. அடுத்து வருகிற வசனத்திலே நாம் தியத்திரா சபைக்கு இயேசு எழுதிய கடிதத்தை நாம் பார்க்கிறோம். இந்த தியத்திரா சபை ரோம சாம்ராஜ்யத்திற்கு பிரதிநிதி போல காணப்படுகிறது. இது நம்மை இருண்ட காலமாகிய கிறிஸ்துக்கு பின் 590 கிறிஸ்துக்கு பின் 1000 வரை உள்ள காலத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறது. இது இருண்ட காலமாகும். நீங்கள் பெருகுமுகவை தாண்டியவுடன் உள்நாட்டை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறீர்கள். தியத்திராவும் மற்றுமுள்ள 3 சபைகளும் உள்நாட்டிலே இருக்கிறது. தியத்திரா மிகவும் அழகான இருப்பிடத்திலே அமைந்துள்ளது. பழங்காலத்தில் சின்ன ஆசியாவின் முக்கிய தடங்கள், அதாவது வழிகள், இதன் குறுக்காகவே சென்றிருக்கின்றன என்று எழுதியிருக்கிறார். தியத்திரா என்பது இந்த நீண்ட பள்ளத்தாக்கிலே அமைந்துள்ளது. பாதுகாப்பிற்காக கட்டப்பட்ட ஒரு நகரமாக இது இருக்கிறது. இருந்தபோதிலும் பாதுகாப்பிற்காக கட்டப்பட்ட அநேக நகரங்கள் குன்றின் மீது அல்லது பாறை முனையின் மீது அமைந்திருக்கிறது. அதை சுற்றிலும் சுவர்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் தியத்திரா வித்தியாசமானது. இது பள்ளத்தாக்கின் மத்திய பகுதியிலே நின்று கொண்டிருக்கிறது. அந்த பள்ளத்தாக்கின் மத்தியிலே எழும்பியுள்ள ஒரு சிறிய நிலத்தின் மீது அது கட்டப்பட்டிருக்கிறது. ரோமாபுரியின் சிறந்த பாதுகாப்பு படை இங்கே நிறுத்தப்பட்டதினால் அதனுடைய பலன் அதிகமானதாயிருந்தது. தியத்திரா நகரம் லிசிமாக்கஸ் என்பவரால் கட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முதலாவது செலுக்கஸ் என்பவரால் விரிவுபடுத்தப்பட்டது. இவருடைய ராஜ்யம் ஹெர்மோஸ் பள்ளத்தாக்கிலிருந்து இமயமலை வரை பரவியிருந்தது. தியத்திரா இறுதியிலே எதிராளிகளின் கையிலே விழுந்தது. இது முற்றிலும் அழிக்கப்பட்டுவிட்டது. பின்னர் திரும்ப கட்டப்பட்ட நகரமாக இது இருக்கிறது. இதுபோன்று முற்றிலும் அழிக்கப்பட்டு மீண்டும் கட்டப்பட்ட நகரமாக வேறு எந்த நகரமும் அந்த பகுதியிலே இல்லை. இன்றைய நாட்களிலே தியத்திரா நகரத்தின் அழிவை பார்ப்பது நமக்கு சோர்வையே உண்டாக்கும். ஏனென்றால் அது ஒரு சிறிய பகுதியாகவே இருக்கிறது. இந்த நகரம் வெஸ்பாசியன் என்ற ரோம பேரரசரின் கீழ் நன்கு செல்வ செழிப்பானது. அநேக வர்த்தக கூட்டமைப்பின் தலைமையகமாக இது இருந்தது. பானை செய்வோர், நெசவு தொழில் செய்வோர், கயிறு உற்பத்தி செய்வோர், சாய தொழில் செய்வோர் மற்றும் தோல் பதனிடுவோரின் கூட்டமைப்பின் தலைமையகமாக இந்த நகரம் விளங்கிற்று. இது சாய தொழிலின் முக்கிய இடமாய் இருந்தது. இங்கேயே தொழிலாளர் சங்கங்கள் தோன்றியிருக்க வேண்டும். இரத்தாம்பரம் விற்ற லீதியாள் இங்கே இருந்தே வந்திருந்தாள். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 16:14 இதை நாம் பார்க்கலாம். ஐரோப்பாவின் முதல் கிறிஸ்தவளான இவள் பவுலின் பிரசங்கத்தால் தொடப்பட்டாள். அந்த இரத்தாம்பரத்தின் நிறம் இன்று துருக்கி சிவப்பு என்று சொல்லப்படுகிறது. இந்த சாயம் அந்த பகுதியிலே வளர்ந்த ஒரு செடியிலிருந்து எடுக்கப்பட்டது. சூரிய கடவுளான அப்பல்லோவை இந்த பகுதி மக்கள் வழங்கி வந்தார்கள். சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 2:18 வாருங்கள். தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. இந்த காட்சி தேவகுமாரன் நியாய தீர்ப்பிலே இருக்கிறதை ஓவியமாக காட்டுகிறது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போன்று இருந்தது. இதன் மூலமாக அவர் அவர்களை ஆராய்ந்து பார்த்தார். அவருடைய பாதங்கள் பிரகாசமான வெண்கலம் போன்று இருந்தது. இது நியாய தீர்ப்பை அர்த்தப்படுத்துகிறது. இயேசு இந்த சபையை நியாயம் தீர்த்துக் கொண்டிருந்தார். இருந்தபோதிலும் இந்த சபையை குறித்தும் அவர் வாழ்த்தி கூற சில வார்த்தைகள் இருந்தன. அந்த இருண்ட கால கட்டத்திலிருந்த ரோம திருச்சபையை முழு இருதயத்தோடு கண்டனம் பண்ணிவிடலாம் என்று நாம் சொல்வோம் என்றால் அது தவறு. நாம் அதை வரலாற்றிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பொழுது அதன் காரியங்களிலே சிலவற்றை நல்லது என நாம் அறிய முடியும். இயேசு கிறிஸ்து இந்த சபையை குறித்தும் அடுத்து வரும் வசனங்களிலே கூறுகிறதை கவனியுங்கள். 19, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். இருளான காலகட்டத்திலே இருந்த சபைக்கு இயேசு கிறிஸ்து 6 வார்த்தைகளை வாழ்த்துதலாக சொல்கிறார். அந்த காலகட்டத்திலே அநேக உண்மையான விசுவாசிகள் கிறிஸ்துவோடு தனிப்பட்ட அன்பை உடையவர்களாய் இருந்தார்கள். அது அவர்களின் கிரியைகளிலே வெளிப்பட்டது. கிரியைகள் உண்மையான விசுவாசிகளின் நம்பிக்கைக்குரிய ஆதார சான்றாக விளங்குகிறது. யாக்கோபு என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள். 2:18, ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே என்று சொல்லியிருக்கிறார். இயேசு கூறும் 6 ஆறுதலான வார்த்தைகளை தொடர்ந்து கேட்போம். முதலாவதாக கிரியைகள். உண்மையான விசுவாசிகளுக்கு இதுவே நம்பிக்கைக்குரிய ஆதார சான்றாயிருக்கிறது. அநேகர் கரைத்தரையற்ற வாழ்க்கையை அப்பொழுது வாழ்ந்தார்கள். அவர்களுடைய நற்கிரியைகளினாலே அவர்கள் உபதேசத்தை அலங்கரித்தார்கள். இரண்டாவதாக அவர்களுடைய அன்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த தியத்திர சபை சடங்காச்சாரங்களுக்கு நேராக கடந்து சென்றிருந்த போதும் அந்த சபையிலே இயேசுவை நேசிக்கும் தனிப்பட்ட அன்புடையவர்கள் இருக்கத்தான் செய்தார்கள். இந்த காலகட்டத்திலே சில அற்புதமான தேவ மனிதர்கள் வாழ்ந்தார்கள். இவர்கள் ரோம திருச்சபையைச் சேர்ந்த சிறந்த தேவ மனிதர்கள். அருமையானவர்களே, உங்களுக்கு இயேசுவின் மீது தனிப்பட்ட அன்பு உண்டா? சற்றே எண்ணி பாருங்கள். மூன்றாவதாக, ஊழியம். இது பணியை குறிக்கிறது. நான்காவதாக, விசுவாசம் என்று வாசிக்கிறோம். இது கிரியைகள், அன்பு, ஊழியம் இவைகளுக்கு பின்னர் சொல்லப்பட்டதாக இருந்தாலும் இதுவே அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கிய நீரூற்றாய் இருக்கிறது. இது கிரியை செய்கின்ற கைகளையும் அன்பையும் திருப்புகிறதாக இருக்கிறது. ஐந்தாவதாக, பொறுமை என்று வாசிக்கிறோம். பொறுமை என்பது அந்த இரண்டு நாட்களிலே அவர்கள் சகித்துக் கொண்டிருந்ததை குறிக்கிறது. ஆறாவதாக, நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது அன்றைய நாட்களிலே சபையிலே கிரியைகள் பெருகியதே தவிர குறையவில்லை. இந்த ஆறு ஒழுங்குகளையும் விசுவாசிகளுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் உருவாக்குகிறார். அடுத்ததாக, பயங்கரமான ஒரு கண்டனமான வார்த்தையும் நாம் பார்க்கிறோம். கௌரவங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 2:20. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். வட இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளாக புறஜாதி தெய்வ வணக்கத்தை கொண்டு வந்தவள் இந்த ஏசபேல் என்பவளே. அதேபோன்று தியேத்திரா என்ற பட்டணத்தில் உள்ள திருச்சபையிலே ஒரு பெண்மணி இருந்தாள். அவள் ஒரு புகழ்பெற்ற போதகராகவும் தீர்க்கதரிசியானவளாகவும் இருந்தாள். அவள் ஆகாபின் மனைவியாகிய ஏசபேலுக்கு நகல் போன்றே காணப்பட்டாள். அதேவேளையில் சபை வரலாற்றிலே இந்த தியேத்திரா சபை இருண்ட காலத்திற்கு பிரதிநிதித்துவம் பெற்றிருந்தது. அப்பொழுது புறஜாதிகளின் வழக்கமும் விக்கிரகாராதனையும் கிறிஸ்தவ கிரியைகளிலும் தொழுகைகளிலும் கலந்துவிட்டது. அந்த போப்பின் அதிகாரம் உலக அதிகாரத்தை போன்ற ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இது எப்படி நடந்ததென்றால், கிறிஸ்துவுக்கு பின் 590 முதலாவது கிரிகோரியும் மேலும் 7 போன்ற அரசர்களும் செய்தார்கள். சபையின் கோட்பாடுகளும் சடங்காச்சாரங்களும் அறிமுகம் செய்யப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அவர்களின் தனிப்பட்ட விசுவாசத்தை நீக்கிவிட்டது. கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை சடங்காச்சாரங்கள் பெற்றுவிட்டன. கன்னிமரியாளையும் குழந்தையையும் தொழுவது மற்றும் பலி செலுத்தும் முறையும் சபை தொழுகையின் முக்கிய இடத்தை பெற்றுவிட்டது. இறந்த பிறகு ஆத்மாவை புனிதப்படுத்துதல் என்ற உபதேசம் முக்கிய இடத்தை பெற்றது. இறந்தவர்களுக்காக பலி செலுத்தும் ஆராதனையும் உண்டானது. போப்பிற்கு அதிகாரத்தையும் ஆட்சி பொறுப்பையும் கொடுப்பதற்காக போலியான ஆவணங்கள் அனுப்பப்பட்டன. கான்ஸ்டன்டைன் கொடை என்ற பெயரிலும் இசிடோரின் ஆணைகள் என்ற பெயரிலும் இவை பெயரிடப்பட்டு விநியோகிக்கப்பட்டன. ஆகாபின் மனைவியாகிய யேசபேல் நாபோத்தை கொண்டு தேவனுடைய தீர்க்கதரிசிகளை துன்புறுத்தியது போல ரோம திருச்சபையானது அந்த காலகட்டத்திலே அச்சமயத்திற்கு முரணான கருத்துக்களை ஒடுக்க தனி மண்டங்களை அமைத்தது. அடுத்ததாக, இந்த வசனத்திலே வஞ்சிக்கும்படி என்ற வார்த்தையை வாசிக்கிறோம். வஞ்சித்தல் என்பது வின்சென்ட் என்பவரின் கருத்துப்படி சத்தியத்தை விட்டு அடிப்படையாகவே விலகிச் செல்கிறதை குறிக்கிறது. இந்த இயேசபேல் லீதியாளுக்கு முற்றிலும் எதிரானவளாக காணப்படுகிறாள். லீதியாள் தியேத்ராவிலிருந்து வந்தவள்தான். நாம் 17 பார்ப்பது போல இயேசபேல் விசுவாச துரோக சபைக்கு முன்னோடியாக இருக்கிறாள். சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 2:21 பாருங்கள். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இங்கே தவணை என்பது நேரத்தை குறிக்கிறது. கிறிஸ்து இயேசு இந்த தவறான முறைக்கு எதிராக மிகவும் பொறுமையாக நடவடிக்கை எடுத்து வருகிறார். 1000 மேற்பட்ட ஆண்டுகளை அதற்கு தவணையாக கொடுத்துவிட்டார். இருந்த போதிலும் இதில் ஒரு உண்மையான மாற்றம் நிகழவில்லை. உண்மையிலே தாங்கள் அதில் மாறப்போவதில்லை என்று ரோமாபுரி பெருமை பாராட்டிக் கொண்டிருந்தது. வசனம் 22 பாருங்கள். இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி என்று வாசிக்கிறோம். மிகுந்த உபத்திரவம் என்பது பொது உடைமை கொள்கையின் கீழ் திருச்சபை அனுபவித்த உபத்திரவங்களை குறிக்கிறதாக இருக்கலாம், அல்லது விசுவாச துரோக சபைகள் சந்திக்கப் போகும் மகா உபத்திரவ காலத்தையும் இது குறிக்கலாம். வசனம் 23 பாருங்கள். அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன், அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். இங்கே பிள்ளையையும் என்பது இந்த முறைமையின் கீழ் வளர்க்கப்பட்டவர்களை குறிக்கிறது. அவர்களை கொல்லவே கொல்லுவேன் என்கிறார். அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன் என்கிறார். இதற்கு வின்சென்ட் என்பவர் சொல்லும் விளக்கம், அவர்கள் மரணத்தினால் சாகடிக்கப்படுவார்களாக என்கிறார். அதாவது இது இரண்டாவது மரணத்தை குறிக்கிறது. எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும் என்பது எல்லா காலகட்டத்திலும் உள்ள சபைகளை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, உள்ளந்தெரியங்களையும் என்பது மன இயல் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் குறிக்கிறது. சிந்தனைகள், உணர்வுகள் மற்றும் நோக்கங்கள் இவற்றை குறிக்கிறது. அவர் உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து விடுவார் என்பதே அர்த்தமாகிறது. வசனம் 24 என்ன வாசிக்கிறோம்? தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றிக் கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். நாம் வரலாற்றிலே பார்க்கும்பொழுது இந்த தியத்திரா சபையானது சிறிது காலமே இருந்தது என்பதை அறிய முடிகிறது. ஏனென்றால் இந்த நகரம் எதிரிகளால் பிடிக்கப்பட்ட பொழுது இதுவும் அழிவை கண்டது. சாத்தானுடைய ஆழங்கள் என்று சொல்லப்படுவது பாம்பை வணங்குகிறவர்களை குறிக்கிறது. இவர்கள் அப்போஸ்தலனாய பவுலின் வார்த்தைகளை கேலி செய்து எழுதினார்கள். வேதத்திற்கு எதிரான எல்லா மத கோட்பாடுகளும் தங்களுடையதே என்று இந்த குழுவினரும் தங்களையே புகழ்ந்தார்கள். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட குழுவினரை விட்டு விலகியிருங்கள். வேதத்தை போதியாத விசுவாசிக்காத குழுவிலே இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இன்று நாம் கேட்ட வார்த்தைகளை நம்முடைய மனதிலே வைத்து ஆண்டவர் நம்மை எந்தெந்த காரியங்களிலே மனம் திரும்பும்படியாய் அழைக்கிறார் என்பதை உணர்வோம் என்று சொன்னால், உண்மையான மனம் திரும்புதலோடு சிந்தையிலே மாற்றத்தோடு நம்மை அவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போமா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். 1 யோவான் 5:18. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். 1 யோவான் 5:18.